இன்று இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபைகளின் தலைவராக போப் ஆண்டவராக காணப்படுகிற போப் பிரான்சிஸ் அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பு. அவர் இதற்கு முன்னதாக கார்டினல் ஆக இருந்தபோது, கார்டினல் என்று சொல்லும்போது நம்ம ஊர் பிஷப்புகளை போல கூட கிடையாது, எத்தனையோ பிஷப்புகளுடைய ஒரு தலைவனை போன்று காணப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய பதவி. அவர் கார்டினலாக இருந்தபோது ஒவ்வொரு நாளும் பஸ்ல தான், அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட் அதுல தான் தங்கியிருந்தார். தனியான ஒரு வீட்டில் அவர் தங்கியிருக்கவில்லை, ஒரு ஒன் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ல ஒரு சூட் கேஸ் எடுத்துக்கிட்டு பஸ் ஏறி கார்டினல் ஆபீஸுக்கு போவார். வேலையெல்லாம் முடிச்ச பிறகு இரவு 7 மணி 8 மணி, சில நேரங்களில் 9 10 மணி ஆகுமாம், பஸ்ல தான் வந்து இறங்கி ஒரு மிக ஒரு மோசமான ஒரு நெய்பர்ஹுட், கேங் ஆக்டிவிட்டிஸ் காணப்படுகிற ஒரு நெய்பர்ஹுட் வழியாக அவர் தன்னுடைய சூட்கேஸையும் எடுத்துக்கொண்டு தனிமையாக நடந்து அந்த ஒன் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு செல்லுவாராம். வேலைக்காரர்கள் யாருமே இல்லை, அவர் தான் வேக்யூம் பண்ணுவாங்க, அவர் தான் கிளீன் பண்ணுவாங்க, அவர் தான் குக் பண்ணவும் செய்வாங்க. அவருக்குன்ட்டு ஒரு ஷெஃப் எதுவுமே இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையில காணப்பட்ட ஒரு மனிதன் இவ்விதமாகத்தான் வாழ்ந்து வந்தார். அவர் கத்தோலிக்க திருச்சபைகளுக்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட போதும் இதைத்தான் பின்பற்றுகிறார் என்று அறிகின்றேன். ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், எஸ்பெஷலி ப்ரோட்டஸ்டன்ட் திருச்சபை, இல்லாவிட்டால் பெந்தேகோஸ்தே திருச்சபை, இல்லாவிட்டால் இண்டிபெண்டன்ட் திருச்சபை முறைமைகளை நாம் பார்க்கும்போது ஐயா மிக கேவலமாக காணப்படுகிறது. கார் திறந்து விடுறதுக்கு ஒரு நபர், தோட்ட வேலை செய்யறதுக்கு ஒரு நபர், சமைப்பதற்கு, அதை பரிமாறுவதற்கு எத்தனையோ வேலைக்காரர்கள் காணப்பட்டாலும் அவ்விதமான ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கு திருச்சபை தலைவர்கள் காணப்படுகின்றார்கள். என்னுடைய ஒரு நண்பன் ஒரு முறை முதல் தடவையாக அமெரிக்காவுக்கு ஒரு கான்பரன்ஸுக்காக வந்திருந்தார். என்னிலும் வயதில் குறைந்தவர், என்னை அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போது அவர் வந்த சமயத்தில் எங்க வீட்டில் வந்து தங்கி இருந்தாங்க. அவர் ஒரு போதகராக இருக்கின்றார், ஒரு திருச்சபையின் போதகராகத்தான் இருக்கின்றார். அப்போது அவர் லாண்ட்ரி பண்ணுவதற்காக என்னுடைய மனைவியிடத்தில் யார் உங்களுக்கு லாண்ட்ரி பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க. அப்போ என் மனைவி சொன்னாங்க, நாங்க தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஐயையே இது என்னது, இது உங்களுக்கு லாண்ட்ரி பண்றதுக்கு ஆள் கிடையாதா அப்படி என்று சொல்லி அவர் ஒரு லிஸ்ட் போட்டார். என் நண்பன், இன்றும் என்னுடைய நண்பன், இன்றும் அவர் போதகராக இருக்கின்றார். ஒரு லிஸ்ட் போட்டார். என்ன சொன்னார் என்றால், சூட்கேஸ, ஒரு சூட்கேஸ் பிரீஃப் கேஸ வீட்டிலிருந்து தூக்கி கார்ல கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு நபரா, காரை ஓட்டுவதற்கு டிரைவர், ரெண்டு டிரைவர் இருக்கிறாங்க, தோட்டக்காரர் வேலை, அது வேலை, இது வேலை, ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா போதகரும் ஒரு ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டன்டுமாக இருக்கின்றார். எதற்காக நான் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று கேட்பீர்களேயானால், கிறிஸ்தவம் என்கின்ற உன்னதமான அந்த அழைப்பிலிருந்து நாம் விழுந்து மற்றவர்கள் நமக்கு பணிபடை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் இன்றைக்கு கர்வமத்தோடும் கர்வம் பிடித்தவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நம்மோடு தேவன் இல்லை. நமக்கு கீழே பத்து பேர் வேலை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றோம், நமக்கு சூட்கேஸ் தூக்குவதற்கு ஒருவர் வேண்டும் என்று விரும்புகின்றோம். சேவை செய்யும் எண்ணம் இல்லை, சேவை நமக்கு மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்கின்ற நம்மோடு தேவன் இல்லை. இல்லை ஒருளை நீங்க கேட்கலாம், எப்படி இவ்வளவு தெளிவா சொல்ற கர்த்தர் இல்லைன்ட்டு? ஐயா, இன்னைக்கு பகட்டுக்கும் இன்றைக்கு பதவிக்கும் ஆசை கொண்டு வாழ்கிற மக்களோடு தேவன் இருப்பாரேயானால், எம்பெருமான் இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை கூப்பிட்டு உட்கார வைத்துக் கொண்டு அவரிடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், என்ன சொல்லுகின்றார் என்றால், உங்களில் ஒருவனும் பெரியவனாக நினைத்து வாழக்கூடாது. அது புற ஜாதியார் செய்கின்றார்கள். அவர்கள் இதோ நான் பெரியவன் தான் பெரியவன் என்கிற எண்ணத்தோடு அகங்காரிகளாக பெருமை பிடித்து வாழுகின்றார்கள். உங்களிலோ அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் யாரேனும் ஒருவளை பெருமை பிடித்து நான் பெரியவன் என்று எண்ணுவீர்களே ஆனால் நீ கிறிஸ்தவன் அல்ல, புறஜாதி. ஆண்டவரத்தான் சொல்றார், எப்பா அது புறஜாதியாரிடத்துல காணப்பட வேண்டியது, உன்னிடத்தில் காணப்பட வேண்டியதல்ல. உனக்கு ஒருவன் பணிவிடை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு இருக்குமேயானால் நீ கிறிஸ்தவன் அல்ல என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகின்றார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகருக்காக தன் ஜீவனை கொடுக்கும்படியாகவும் வந்தார். உங்களிலும் ஒருவனும் என்ன செய்யக்கூடாது என்றால் ஊழியம் கொள்ளத்தக்கதான எண்ணம் இருக்கக்கூடாது. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தில் இந்த செய்தியை நான் சொல்லும் போது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எந்த ஊழியக்காரனானாலும் ஊழியம் கொள்ளும்படி வருவானேயானால் அவன் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன், அதை யாரேனும் விரும்புவோமே ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளும் அல்ல. நாம் ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம், நாம் ஊழியம் கொள்ளும்படியாக அழைக்கப்படவில்லை. நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்தது, என்னவென்றால் இந்த நாட்களில் ஊழியர், the servants of God, the ministers of God, அல்லட்டா ஊழியக்காரன் என்று சொன்ன உடனே நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, நல்ல ஒரு 3-piece சூட் போட்டு இப்படி வாழ்க்கிற பகட்டான ஒரு வாழ்க்கை தான் நமக்கு முன்பாக வருகிறதே ஒழிய, ஒரு ஏழ்மை கோலமோ ஒரு தாழ்மையின் கோலமோ ஒரு அடிமையின் கோலமோ நமக்கு வருவது கிடையாது. நீங்கள் யாரேனும் இன்று கண்ணை மூடி ஜபிக்கும் போது ஊழியன் என்கிற இந்த பதத்தை நீங்கள் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து பாருங்கள், நீங்கள் தாங்குகின்ற ஊழியர்கள் என்கிற ஒரு பகட்டான தன்மை தான் உங்களுக்கு முன்பதாக வறுமை ஒழிய ஒரு ஏழ்மையோ ஒரு தாழ்மையோ ஒரு எளிய கோலமோ நமக்கு வருவதில்லை. ஆனால் ஆண்டவர் மிக தெளிவாக சீஷர்கள் 12 பேரையும் உட்கார வைத்து அதை சொன்னார். புரிந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்ல, அதனால தான் தான் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அதை மறுபடியும் அவர்களுக்கு நடித்து காண்பித்து எப்படித்தான் ஒருவன் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பார்வையில் பெரியவனாக காணப்பட, கர்த்தருடைய பார்வையில், மனுஷனுடைய பார்வையில பெரியவனாக இருக்கணும்னா பிரைவேட் ஜெட் வாங்கணும், மனுஷனுடைய பார்வையில பெரியவனாக இருக்கணும்னு சொன்னா காஸ்ட்லி கார் வேணும், நமக்கு டோர் திறந்து விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். எஸ்பெஷலி இன் இந்தியா ரொம்ப மோசமா போயிடுச்சுங்க, ரொம்ப மோசமா போயிடுச்சுங்க. ஒரு ஊழியக்காரர் பிரசங்க மேடைக்கு செல்லுவதற்கு முந்தி எதெல்லாம் பகட்டு பண்ணுகிறோ, தேவன் இருக்கின்றாரா? என் ஆண்டவர் இதை சொல்லும் போது வேதனையோடு இந்த நாளிலே நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், பகட்டு இருக்கிற இடத்திலே தேவன் இல்லை, தேவன் இருக்க முடியாது. ஆனா பிசாசுகள் ஓடுதே, வியாதிகள் சுகமாக்குதே, ஐயா
தன் பெயரை நிலைநாட்டத்தக்கதான பகட்டு ஊழியர்கள் இன்று காணப்படுகிறார்களுடைய தேவனுடைய பார்வையில் யார் பெரியவன் என்றால் பணிவிடை செய்கிறவன் மட்டுமே பெரியவன். பணிவிடை வாங்குகிறவன் பெரியவன் அல்ல. செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அவர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் வாசித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். ஒரு மிகப்பெரிய பணக்காரனுடைய பிள்ளவர், மிகப்பெரிய பணக்காரன், இந்த நாட்களில் உள்ள ஒரு வியாபாரி, ஒரு வணிகருடைய மகன் அவர். ஆனால் ஒரு நாளில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசியின் வாழ்க்கையில் பிடிக்காத ஒன்று, அவர் விரும்பாத ஒன்று என்னவென்றால் குஷ்டரோகிகள். குஷ்டரோகிகளை பார்ப்பாரேயானால் வாந்தி பண்ணுவார், அவரால் சகிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி ஒரு மிகப்பெரிய பணக்காரனுடைய மகன், ஒரு நாளில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவர் வெளியே வரும்போது முதலாக அவர் பார்த்தது ஒரு குஷ்டரோகி. ஆண்டவர் சொன்னார், நீ என்ன நேசிக்கிறேன்னா நீ அவனை நேசிக்கணும், அவனுக்கு நீ சேவை பண்ணணும்னார். எவ்வளவோ கஷ்டத்தில் அவர் காணப்பட்ட போதிலும் அந்த குஷ்டரோகி சென்று ஆசிதீரம் முத்தமிட்டாராம், அணைத்து கொண்டாராம். அன்று அந்த குஷ்டரோகியினுடைய கால்களில் இருக்கிற புண்களை கழுவினார், அவருக்கு உதவி செய்தார், சேவை செய்தார். செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் எல்லாவற்றையும் விற்று குஷ்டரோகிகளுக்கு பணிவிடை செய்யத்தக்கதான ஒரு ஊழியக்காரனாக அவர் காணப்பட்டார். ஒரு மெல்லிய ஒரு துப்பட்டை மட்டுமே போர்த்து கொண்டு ஒரு ஏழையாக வாழ்ந்து மடிந்தார் செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. ஆனால் இன்றும் அவர் பேசப்படுகிறார், இன்றும் அவரை குறித்து சரித்திரம் சொல்லுகின்றது. மதர் தெரேசா ஆஃப் கல்கத்தா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த அம்மா அந்த ஊழியத்தை ஆரம்பித்த போது குப்பை தொட்டியில் காணப்பட்ட பிள்ளைகளை கண்டு மனம் இறங்கினார். அந்த பிள்ளைகளை தூக்கி தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் சுத்தம் செய்து அந்த பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பித்தார். குஷ்டரோகிகளுடைய பாதங்களிலே சென்று உட்கார்ந்து அவருடைய புண்களுக்கு மருந்து போட்டார். எத்தனையோ குஷ்டரோகிகள் அவர்களுடைய மடியில் தங்கள் ஜீவனை விட்டார்கள், பணி புரிந்தார்கள். அந்த அம்மா மற்றவங்களுக்கு சேவை செய்தாங்க. எனக்கு பெட்டி தூக்கணும், எனக்கு குக் பண்ணணும், எனக்கு தலைவாரி விடணும், எனக்கு துணி துவைக்கணும், அதற்கெல்லாம் ஆள் வேணும் என்கிற பகட்டு வாழ்க்கை அந்த அம்மா வாழல. பாவர்ட்டி, ஏழ்மையிலும் ஏழ்மையாக வாழ்ந்தார்கள். இன்று அவர்களும் புகழப்படுகிறார் இல்லையா? உலகம் முழுவதிலும் மதர் தெரேசா ஆஃப் கல்கத்தாவை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அவர்களோடு தேவன் காணப்பட்டாரே. ஆனால் இன்று நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற இந்த தேவனோ இன்றைக்கு எவ்வளவு பழியாக மாற்றப்படுகின்றார்! காரணம் என்ன? பகட்டு வாழ்க்கை. இன்றைய போதகர்களுக்கும் அதுதான். ஐயா, வேலைக்காரர்கள் வேணும் எங்களுக்கு, எங்களுக்கு அதை செய்ய வேலை வேணும், இதை செய்ய வேலைக்காரர்கள் வேணும், நாங்கள் சொல்லும் போது பணிந்து கொள்வதற்காக நபர்கள் வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்கிற எங்களில் தேவன் இருக்கவே முடியாது, தேவன் இருக்கவே முடியாது. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, சேவை வாங்குவதற்காக கிறிஸ்து நம்மை அழைக்கவில்லை, சேவை செய்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார், ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். மறுபடியும் இதை தெளிவாக சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்களும் நானும் உதவி செய்கின்ற ஊழியர்கள் எல்லாம் பகட்டு வாழ்க்கை. ஆனா நீங்களும் நானும் சொல்றோம், அவங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்று. எந்த ஒரு பகட்டு வாழ்வு வாழ்கிறவர்களோடும், எந்த ஒரு அதாரிட்டி தங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி அவர்கள் விரும்புகின்ற காரியங்கள் இன்றைக்கு ஊழியர்களிடத்தில் இருக்கின்றதோ
தேவன் அல்ல. மகட்டு இருக்கிறது, அழகு இருக்கிறது, சம்பத்து இருக்கிறது தேவன் அல்ல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து யாக்கோபோட யோவானோட 10 சீஷர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்றாரு. என்ன சொன்னாருன்னா, ஏமா உங்களுக்குள்ள அப்படி இருக்க கூடாதுடா. உனக்கு ஒருத்தன் சேவை செய்யணும்னு நீ நினைக்க கூடாது. உனக்கு ஒருத்தன் வேலை பார்க்கணும்னு உனக்கு நீ நினைக்க கூடாது. உனக்கு ஒருத்தன் உதவி செய்யணும்னு நீ நினைக்க கூடாது. நீ பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும். ஆண்டவர் அதை தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி சொல்லும்போது தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் ஊழியம் செய்யும்படியாக வந்தார். எல்லாருக்குமே தெரியும், பிரியமானவர்களே, இயேசுவை போன்று ஊழியக்காரன், ஊழியக்காரனாக யாரும் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு யார் வரணும்னு சொல்லிட்டு விரும்பினாலும் அவருடைய வல்லமையின்படி அவர் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அவரோ கல்ற தோட்டத்துக்கு போனார் ஐயா. எதுக்காகன்னா, ஒரு வாலிபனை பார்க்க, ஒரே ஒரு வாலிபன். அங்க 100 பேர் கிடையாது, அங்க 1000 பேர் கிடையாது, அங்க 10000 பேர் கிடையாது. இன்னைக்குள்ள ஊழியக்காரங்க எல்லாம் 10000 குறைந்து ஒரு கூட்டம்னு சொன்னா வரவே மாட்டேங்கிறாங்க ஐயா. இவர்களிடத்துல தேவன் இருக்கிறாரா நீங்க நம்புறீங்களா? இன்றைக்கு நான் இந்த செய்தியை சொல்லும் போது உங்களில் அநேகர் நினைக்கலாம், இல்ல அவங்கள்ட்ட தான் கர்த்தர் இருக்கிறார் என்று கூட நினைக்கலாம். ஆனால் வேத வசனத்தின்படி சொல்லுகிறேன், இல்லை. எம்பெருமான் இயேசு கிறிஸ்து ஒரு கல்ற தோட்டத்துக்கு தேடி போனார் ஐயா, ஒரே ஒருவனை பார்க்க, ஒரே ஒருவனை பார்க்க. அதான் ஐயா ஊழியம் செய்வதற்காக வந்தார். அங்க போகும்போது கூட எவ்வளவு எதிர்ப்பு பாருங்க, பிசாசு 1000 லேக்கியோன் பிசாசு பிடித்திருந்த ஒருவன் கள்ள தூக்கி அடிக்கிறான், கள்ள தூக்கி எறிகிறான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு சேவை செய்வதற்காக சென்றார். 38 திமிர்வாதக்காரன் சீலவான் குளத்தில் இருக்கிறான். ஏயா இருக்கிற இடத்துல இருந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்திருக்கலாமே, ஆண்டவருக்கு வல்லமை இருந்துச்சு. இல்ல, தேடி போனார் எம்பெருமான் ஆண்டவர், தேடி போனார். பாடையை தொட்டு நிறுத்தி அந்த விதவைக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஐயா என் ஆண்டவர் போகாத இடமே இல்ல கல்லறைகள், என் ஆண்டவர் போகாத ஊரே கிடையாது. என்ன அருமையாக்க பாருங்க, கானா ஒரு ஸ்திரீக்கு அவளுடைய விசுவாசத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக செய்தார். என் ஆண்டவர் ஊழியம் செய்யும்படியாக வந்தார். சீஷர்களை சொல்லுகிறார்கள், ஐயா இந்த ஜனங்களை எல்லாம் போகவிடும், இவர்கள் பக்கத்து ஊர்களுக்கு சென்று அப்பங்களை வாங்கி புசித்துக் கொள்ளட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல 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 இல்ல, நோ, நீ இவர்களுக்கு புசிப்பதற்கான அப்பத்தை கொடு, நீ கொடு. ஐயா எங்கேருந்து வாங்குவோம், எங்கேருந்து வாங்குவோம், உட்கார சொல்லு. என்ன இருக்குது உங்கள்கிட்ட? 5 அப்பம் 2 மீன். உட்கார சொல்லலாரையும் 50 பேராக பந்தி உட்கார வைத்து அவர்களுக்கு சேவை செய்தார் ஆண்டவர். என் ஆண்டவர் சேவை செய்தார். இன்னைக்குங்க, இன்னைக்கு இந்த நேரத்தில் எனக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எனக்காக இன்று ஜபித்துக் கொண்டிருக்கின்றார், இப்போது ஜபித்துக் கொண்டிருக்கின்றார். நான் நிற்பதும் நிர்மூலமாக்காமல் இருப்பதும் அவருடைய கிருபை என்று சொல்லும் போது அவருடைய ஜபத்தினால் இன்றும் நான் பிழைத்திருக்கிறேன். என் ஆண்டவர் ஊழியம் செய்தார், என் ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார், என் ஆண்டவர் ஊழியம் செய்து கொள்ளப் போகின்றார். அவர் ஒரு ஊழியக்காரர், அவர் பிறருக்கு முன்பதாக பகட்டாக வாழவில்லை. எத்தனை வல்லமை இருந்தது அவரால். ஒரு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் 12 லேக்கியோனுக்கு அதிகமான தேவ தூதர்களை அவர் கொண்டு வருவதற்குரிய வல்லமை அவரிடத்திலே காணப்பட்டும் பேசாதவராக அடிக்கப்படும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் காணப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் சேவை செய்ய வேண்டுமே ஒழிய சேவை எதிர்பார்க்க கூடாது.
ஐயா, நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன்.
பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஊழியம் செய்த திருச்சபையில்
பாலாசிர் லாரி என்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் ஊழியத்தின் மேன்மேல இருந்தபோது, விழுந்த பின்பு அல்ல,
விழுவதற்கு முந்தி,
அது ஒரு கிராமம், நான் ஊழியத்திலே காணப்பட்ட இடம் ஒரு கிராமம், பள்ளியாடி என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு அவர் வந்தபோது ரெண்டு ஆப்பிரிக்கன்ஸ் வித் ஸ்டன்கன் அவருடைய ரெண்டு பக்கத்திலேயுமாக நின்று வந்திருக்கின்றார்கள். அவர் ஒரு ஊழியக்காரர்.
ஐயா, நான் இதை சொல்லுவது பல 1980 முந்தி நடைபெற்ற சம்பவத்தை சொல்றேன்,
ஆனால் இன்று அது பல மடங்காக பெரிதாகிவிட்டது.
நாகர்கோல் உள்ள ஸ்காட் கல்லூரியில் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரருடைய செய்தி, அவருடைய பிரசங்கம், அவர் எப்படி வந்தார் தெரியுமா?
பென்ஸ் கார்ல அவருக்கு முன்னால ரெண்டு பக்கமும் 10 கராத்தே வீரர்கள் ஓட அவருடைய கார் பவனியாக ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜுக்குள்ளாக நுழைந்தது.
ஒருவேளை உங்களுக்கும் எனக்கு இது பகட்டாக தோன்றலாம், இது தவறு இல்லை என்று சொல்லலாம்.
ஒருவேளை நீங்களும் நானும் இதை பார்த்து கொண்டு இப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லலாம். காரணம் என்ன? அவர்களுக்குத்தான் இன்றைக்கு கூட்டம் கூடுகின்றது. கூட்டம் கூடுகின்றபடியால் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று நாம் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கின்றோம். என் தேவன் எண்ணிக்கைக்கு உட்பட்டவர் அல்ல,
தாழ்மையுள்ளவனிடத்திலே கிருபை கொடுக்கிற தேவன்,
பகட்டு வாழ்வுக்கு ஆதரவளிக்கிற தேவன் அல்ல.
இன்னும் சொல்றாங்க, கிடையவே கிடையாது.
இன்னைக்கு நீ யாராவது எங்கிட்ட நீங்க டைரக்டா கேட்டீங்கன்னா, இப்படி பகட்டா வாழ்றவங்கள்ட்ட தேவன் இல்லை என்று சொல்றீங்களான்னு கேட்டா, இல்லை, வேதத்தின்படி இல்லை.
அதனாலதான் ஏசுவாமி சொன்னாங்க, எப்பா, நான் வந்து ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்தேன். அவர் இன்றும் ஊழியம் செய்கிறவராகவே காணப்படுகிறார்.
1 பேதுரு 4:9-11 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுவார்.
என்ன சொல்லுவார் என்றால், ஆண்டவரோடு 3.5 காலம் காணப்பட்ட பேதுரு அப்போஸ்தலன், ஊழியத்தின் பாதையில பெரிய பெரிய காரியங்களை செய்த பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா,
முறுமுறுப்பு இல்லாம செய்யுங்க.
ஒருவருக்கொருவர் உபசரிக்கும் போது முறுமுறுக்காதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். என்னன்னு சொன்னா, இவனுக்கு நான் சேவை செய்யவா?
ஐயா, நம்ம ஊர்களுக்கு வந்த மிஷினரிகள் எல்லாம்
குஷ்டரோகிகளையும் சப்பானிகளையும் ஏழைகளையும் தரித்திரர்களையும் அன்று காணப்பட்ட மக்களுடைய ஹைஜீன் என்னையா இருந்துச்சு?
யார் இடத்துல நீங்க போனாலும் நாரிதான் இருந்திருக்கும். ஆனால் இன்று கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ஒரு நாற்றம் எடுக்கின்ற ஒரு பிள்ளை எடுத்து முத்தமிடுவதற்கு எத்தனை பேர் நாம் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்?
பேதுரு சொல்றாரு, முறுமுறுப்பு இல்லாம செய்யுங்கப்பா, முறுமுறுக்காதுங்கய்யா.
உங்களுக்கு தேவன் தந்த வரங்களின் படி ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள்.
அப்படி நீங்க செய்யும் போது கிறிஸ்து மகிமைப்படுவாராக என்று அருமையாக பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார்.
என்னை பாஸ்டர் இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு யாருமே ஊழியத்துக்கு போகாதுங்க. அம்மா,
உங்களால முடியாது.
ஒரு ஏழையை பார்த்து ஓடிடுவோம்.
ஒரு திக்கற்ற பிள்ளைக்கு உதவி செய்ய நம்மால முடியாது.
ஆனால் ஆண்டவர் அளித்த கிருபையின்படி உங்களால என்னால செய்ய முடியும்.
முறுமுறுப்பு இல்லாம செய்வோம்.
ஆனா நாம் ஊழியக்காரர்கள்,
அதை எப்போதும் மறந்து போகாதுங்க.
நம் ஊழியம் கொள்ளுவதற்கானவர்கள் அல்ல, ஊழியம் செய்கிறவதற்காக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
எத்தனை பேர் நாம் இதற்கு ஆயத்தம் என்று எனக்கு தெரியல.
கிறிஸ்துவ அதற்கு ஒரு மாதிரியை காண்பிக்கிறார்,
நடித்து காட்டுகிறார்.
ஒருவேளை அன்னைக்கு
ஆண்டவர் 12 பேரை உட்கார வச்சு சொல்றாரு, எப்பா உங்கள யாரும் புறஜாதியார போல எனக்கு ஒருத்தன் சேவை செய்யணும்னு நினைக்காத, அப்படி நீ செய்வன்னா உன்னோட தேவன் கிடையாதுப்பா. அதை நடித்து காட்டுகிறார். எப்படி காட்டுகிறார் தெரியுமா? அவருக்கு நன்றாய் தெரியும், நன்றாய் தெரியும், யூதாஸ் காரியோத்து ஏற்கனவே பிரதான ஆசாரியனோட ஒப்புதெல்லாம் வாங்கிட்டான், பந்தியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறான், என்ன காட்டி கொடுக்க போறான் தெரியும், பேதுரு மறுதளிக்க போறான் தெரியும், 10 பேர் துண்டை காணும் துணியை காணும்னு ஓட போறாங்க தெரியும். எம்பெருமான் இயேசு கிறிஸ்து ஒரு துணியை எடுத்து தன்னுடைய அறையில கட்டிக்கொண்டு ஒவ்வொருடைய பாதமும் உட்கார்ந்து அவங்களுடைய கால்களை கழுகுகிறார், தன்னுடைய துணியினால அதையெல்லாம் தொடைக்கிறார், பாதத்தை தொடைக்கிறார். எல்லாத்தையும் செய்துட்டு அவர் சொல்றாரு, இந்த 12 பேரையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்னை போதகர் என்று சொல்லுகிறீர்கள், உண்மைதான், போதகராகிய நானே உங்களுக்கு இதை செய்வனையானால் நீங்கள் ஒருவருக்கொருவர் இதை செய்வது பெரிய காரியம், நீங்கள் ஒருவருக்கொருவர் செய்யணும். ஐயா, கிறிஸ்தவத்தில் தாழ்மை என்கிறது போய்விட்டதே, போய்விட்டதே, விட்டு கொடுப்பது போய்விட்டதே, மன்னிப்பது போய்விட்டதே, பகட்டு கிறிஸ்தவம், தேவன் இல்லாத ஒரு கிறிஸ்தவம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ் நினைக்கிறோம், ஐயா எங்க பாஸ்டர் கார் வாங்கிட்டாரா பெரிய ஊழியக்காரர், எங்க பாஸ்டர் பிளைட் வாங்கிட்டாரா பெரிய ஊழியக்காரர். பகட்டு, தேவன் இல்ல, தேவன் இல்லை. ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கிறார், பாதங்களை கழுவுகின்றார், பாதங்களை துடைக்கின்றார், துடைத்து விட்டு சொல்லுகிறார், நானே இதை செய்வனையானால் நீங்கள் ஒருவருக்கொருவர் இதை செய்ய வேண்டியது எத்தனை பெரிய அவசியம். ஆனால் இன்று பெருமை, விட்டுக் கொடுக்க எண்ணம் இல்லை, நான் பெரியவன் நீ பெரியவன் என்கிற எண்ணம், ஒருவருக்கொருவர் போட்டி, பொறாமைகள், வஞ்சகம், இவைச்சோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எண்ணுகிறோம் தேவன் என்னோடு இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைய, இன்று ஆண்டவருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சேவை செய்யும் எண்ணம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கின்றார். தொடர்ந்து வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் என்கிற ஊழியக்காரன் காணப்பட்டார், ஏழை கிடையாது, பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யம், பெரிய பணக்காரன், அவருடைய வேலைக்காரங்க மட்டுமே லோத்து வாழ்ந்து கொண்டிருந்தாரே, அந்த தேசத்தினுடைய ராஜா பிடிக்கப்பட்டு போன போது தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு ஆயுதம் அணிந்து இவர் சென்று அந்த சேனையை முறியடித்து அவர்கள் கொண்டு போன காரியங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்தவர். அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் பாருங்க ஆபிரகாம், அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான். இன்னைக்கு ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் என்று சொல்லும்போது நான் ஒன்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நாம் ஆபிரகாமுடைய கால் தூசிக்கு கூட சமம் கிடையாது. அத்தனை வேலைக்காரர்கள், 400 அதிகமான வேலைக்காரர்கள், ஆயுதம் தரிக்கிறவர்களாக இருந்தவர்கள் ஆபிரகாமுடன் இருந்தாங்க. எவ்வளவு வேலைக்காரிகள், எவ்வளவு பிள்ளைகள், எவ்வளவு குடும்பங்கள், பெரிய ஐஸ்வர்யம் ஆபிரகாம். ஒரு நாள்ல ஐயா இதுதான் பார்த்துட்டீங்க, வீட்டுக்கு முன்னால் இருக்கிறார் 3 வழிப்போக்கர் போறாங்க, வழிப்போக்கர். இன்னைக்கு நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க தேவ தூதர்களை போஷிக்க விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம எங்க வீட்டுக்கு தேவ தூதர் வரமாட்டாரா? நாங்க ஆப்பம் சுட்டு கொடுப்போமே, நாங்க இட்லி வடை கொடுப்போமே, நிறைய பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஐயா ஆபிரகாமுக்கு அவர்கள் தேவ தூதர்கள் என்று தெரியாது, வழிப்போக்கர், வழிப்போக்கர். ஐயா இவன் ஒரு கூடாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், இவனுக்கு வீடு கூட கிடையாது, வீடு கூட கிடையாது. இவனும் வயது முதிர்ந்தவன், இவனுடைய மனைவியும் வயது முதிர்ந்தவள், வயது முதிர்ந்தவங்க. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவம் எங்கையா இருக்குது, எங்கையா இருக்குது?
அவன் அந்த மூணு பேரையும் பார்த்த உடனே பாருங்க ஓடி போறான். யா ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள் இருக்கின்றாங்க, போய் தரை மட்டும் குனிகின்றான். ஐயா இந்த தாழ்மை நமக்கு இன்னைக்கு கிடையாது. நம்ம சகோதரர்கள் என்று சொல்றோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணா தம்பி என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கர்வம், விட்டுக் கொடுக்க எண்ணம் இல்லையாப்பா. நம்மோடு தேவன் இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமே. இவ்வளவு பெரிய ஒரு ஐஸ்வர்யமான், மூன்று வழிப்போக்கர்கள், சொந்தக்காரர்கள் கூட கிடையாது, வழிப்போக்கர்களை பார்த்து தரை மட்டும் குனிந்து வணங்கி அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க, இழைப்பாருங்க. இன்னைக்கு நம்மளாம் கிறிஸ்தவங்க ஐயா, கிறிஸ்தவங்க. ஒருத்தர் வீட்டுக்கு டீக்கு கூப்பிடணும்னா யார்கிட்டயா பெர்மிஷன் வாங்கணும்? ஹலோ, யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? நம்மளாம் கிறிஸ்தவங்க. வீட்டம்மா நோன்னு சொன்னா நோ. ஆபிரகாம் தரை மட்டும் குனிந்து அவர்களை சொல்றான், ஐயா வீட்டுக்கு வரணும், நீங்க இழைப்பாரணும். ஐயா ஒரு வீடே கிடையாது ஐயா, ஒரு கூடார வாசியவன், அவன் கூடாரத்திலே காணப்படுகின்றான். தரை மட்டும் குனிந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து நல்ல ஒரு செழிப்பான ஒரு ஆட்டை பிடித்து மனைவியிடத்தில் கொடுத்து சொல்றான், ஏமா இத அடிச்சு கறிவை மாவெடுத்து கொடுத்து சொல்றான், ஏமா இந்த மாவல அப்பத்து சுடு. இன்னைக்குள்ள குட் கிறிஸ்டியன் ஃபேமிலி, குட் கிறிஸ்டியன் ஃபேமிலியில நீங்க இதை செய்து பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ண சொல்லல, அதையும் சொல்லிடுறேன். ஆபிரகாம் செய்தது போல செய்து பாருங்க. 90 வயசுங்க அந்த அம்மாவுக்கு வயது போய்விட்டதுங்க. அவங்க கண்ணுகுட்டி அடிக்க முடியுமா? அவங்க மாவு பிசைய முடியுமா? எல்லாம் இருக்குதுங்க. ஆபிரகாம் கொண்டு கொடுக்கிறார் வேதத்துல எங்கேயுமே சாராள் முறுமுறுத்தாள் என்று சொல்லப்படவில்லை. அந்த அம்மாவும் அதற்கு சேர்ந்து ஆட்ட அடிக்கிறாங்க, மாவு பசைகிறாங்க, எல்லாம் செய்து அப்பவும் இறைச்சியும் ரெடி ஆகுது. இவர் வந்து அவர்களுக்கு பாதங்கள் கழுவதற்கு தண்ணீர் கொடுத்து உள்ளுக்கு உட்கார வைத்து விருந்தை உபசரிக்கிறார். எப்ரி ஆக்கியம் சொல்றாரு, எப்ரி ஆக்கியம் சொல்றாரு 13 அதிகாரத்தில் சொல்றாரு, அநேகர் தெரியாம வழிப்போக்கர்கள் என்று நினைத்தது அநேகர் தேவ தூதர்களை உபசரித்தார்கள். ஆபிரகாம் சேவை செய்தார். இன்னைக்கு ஆண்டுடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுங்க. ஆபிரகாம் கற்றுக் கொடுத்தார், அபிரகாம் கற்றுக் கொடுத்தார், ஈசாக்கு இதை சொல்லிக் கொடுத்திருந்தார். சொல்லிக் கொடுத்ததுனால பாருங்க, ஈசாக்கு தன்னை துரத்தின ராஜா அவனுடைய சேனைகளுக்கு விருந்து வச்சார், விருந்து வச்சு உடன்படிக்கை பண்ணி அவர் அனுப்பினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இது போதிக்கப்பட வேண்டிய ஒன்று. நாம் பிறருக்கு சேவை செய்ய வேண்டும். அப்போ சிலர் நடவடிக்கைகள் 6 அதிகாரத்தில் ஆண்டவர் திருச்சபை வளர்ந்த போது 7 மூப்பர்களை தெரிந்து கொண்டார். நன்றாக கவனிங்க ஐயா, இந்த 7 மூப்பர்களை தெரிந்து கொண்டது எந்த பேசிக்ல தெரிந்து கொண்டார் என்றால், நீங்கள் 6 அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆவியில் நிறைந்தவர்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன் ஐயா, ஆவியில நிறைந்தவங்க, ஞானம் நிறைந்தவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட 7 பேர், ஆவியில் நிறைந்தவர்கள், ஞானம் நிறைந்தவர்கள், நிறைந்தவங்க. ஐயா இன்னைக்கு ஆவி நிறைவுனாலே நம்ம நினைக்கிறோம் என்னன்னு சொன்ன, ஆடணும் பாடணும் ஏதோ சொல்றோம். ஆவியில் நிறைந்த 7 பேர் செய்தது என்னன்னு சொன்ன, விதவைகளை பந்தி விசாரிப்பு செய்தார்கள். எம்மா நைட்ல தூங்குனீங்களா? எம்மா காலில் சாப்பிட்டீங்களா?
ஏமா உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குதா, ஏமா ஏதாவது நாங்க செய்ய வேண்டுமா? சேவை செய்தார்கள். யாருக்கு சேவை செய்தார்கள்? பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அல்ல, பேதுருவுக்கும் யோவானுக்கும் அல்ல. இன்றைக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என்னைக்கு ஐயா இந்த ஊழியர் என் திருச்சபை எம் வீட்டுக்கு வரமாட்டாரா, இந்த ஊழியர் என் வீட்டில் தங்க மாட்டாரா? இன்றைக்கு நம்முடைய திருச்சபையினுடைய நிலைமையும் அதுதான். நான் வித்தியாசப்படுத்தி சொல்லவில்லை, பெரிய ஊழியக்காரர்கள் என்கிற பெயர் பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் நம்முடைய வீட்டுக்கு வருவதற்கு விரும்புகின்றோம், விதவையோ ஏற்றுக்கொள்ள மாட்டோம். விதவை என் வீட்டிலே வந்து தங்க வேண்டும் என்று விரும்ப மாட்டோம். பட்டினி கிடைக்கிற ஒரு ஏழை என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று விரும்ப மாட்டோம். ஆனால் விலையேறப்பட்ட பெயர் பிரஸ்தியம் பெற்ற ஊழியர்களோ, ஐயா வாங்க வாங்க வாங்க, ஐயா உங்கள்டையும் தேவன் இருக்கிறாரா, அந்த ஊழியர்களிடத்தில் இருக்கிறாரா? இந்த ஆபிரகாம் செய்தான் பாருங்க, அதை ஈசாக்கு செய்தான் பாருங்க, விரோதிகளுக்கு சேவை செய்தவர்கள் இவர்கள் எல்லாரும் நம்முடைய முற்பிதாக்கள். இன்னும் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது யோபுவை பற்றி வேதவசனம் சொல்லுகிறது. 31 அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீர்களே ஆனால் யோபு ஆண்டவரிடத்தில் ஒரு பேச்சு கேட்கிறார். யோபுவை போன்ற பணக்காரர்களின் யாருமே இங்கே கிடையாது. கிழக்கத்தி புத்திரர்கள் அவனை போன்று ஐஸ்வர்யவான் ஒருவனும் இல்லை. அவன் ஒரு உத்தமன், அவன் ஒரு சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்தவன், அவன் பொல்லாப்புக்கு விலகினவன். ஐயா இந்த 4 கேரக்டர் இன்னைக்கு இருக்குமானா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இடத்துல அடங்கி இருக்க மாட்டோமே, நம்ம வந்து தனி திருச்சபைகள் தொடங்கிடுவோமே, தனி ஊழியங்கள் ஆரம்பித்து விடுவோமே, நாம் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின ஒரு தேவ மனிதன், மிகப்பெரிய பணக்காரன், கிழக்கத்தி புத்திரன், அவனை போன்ற ஐஸ்வர்யவன் ஒருவனும் இல்லை. அந்த யோபுவோ தன்னுடைய ஐஸ்வர்யம், தன்னுடைய கனம், நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, கையெல்லாம் புண்ணையா, நாத்தம் எடுக்குது, மனைவி கூட சொல்றாங்க செத்து போடா அப்படின்றாங்க, பிள்ளைகள் இல்ல, அநாதை ஆக்கப்பட்டார். அந்த நாத்தம் எடுக்கிற சரீரத்தில் தேவனோடு பேசும்போது என்ன சொல்லுகிறார் பாருங்க, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாக சாப்பிட்டது உண்டோ? பிரியமான தேவ பிள்ளையே, இந்த யோபுவனுடைய தெய்வ பயத்துக்கு முந்தி உங்களுடைய என்னுடைய தெய்வ பயம் எப்படி இருக்கிறது? ஐயா ஒரு அநாதையை கூப்பிட்டு வீட்டில் என்னோட கூட என்னுடைய டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு ஒரு அநாத பிள்ளைக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க ஆயத்தமா? ஆயத்தமா? வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார், உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு லாசரு, ஐஸ்வர்யவான் பாவி என்கிற அந்த நிலையில நீங்களும் நானும் எண்ணுகிறபடி கிடையாதவன், அநியாயம் செய்யலவன், விபச்சாரம் பண்ணல, திருடல, அவன் போய் சொல்லல, எதுவுமே பண்ணலங்க, ஒரே ஒரு காரியம் செய்தான், என்னன்னா தன் வீட்டு வாசல்ல காணப்பட்ட ஒரு தரித்திரனுக்கு செய்ய வேண்டியதை செய்யாதபடிக்கு தன்னுடைய பக்தி பெரிய பக்தி என்று எண்ணி அவன் ஆலயத்துக்கு போனான், தசம பாகம் செலுத்தினான், அவன் உபவாசம் பண்ணினான், அவன் காலை மாலை ஜபம் பண்ணினான், எல்லாம் செய்தான் யா, எல்லாம் செய்தான். ஆனா தன்னுடைய வாசல்ல இருந்த ஒரு தரித்திரனை கூட்டிட்டு போய் மருத்துவம் பார்க்கல. அவன் இந்த தரித்திரனுக்கு தன்னுடைய வீட்டில் ஒரு அறையை கொடுத்து உட்கார வச்சு தன் சகோதரனை போல பாகிக்கல. நான் இதை சொல்லும்போது என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், தேவ பிள்ளை எத்தனை பேர் நம்ம ஆயத்தம்னு நினைக்கிறீங்க? நம்ம யாரையா? கிறிஸ்துவின் பிள்ளைகள் இல்லையா? கிறிஸ்துவின் சேனாபதிகள் இல்லையா? கிறிஸ்துவின் வீரர்கள் இல்லையா? ஆனா ஒரு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளையை கூப்பிட்டு என்னுடைய டைனிங் டேபிள் உட்கார வச்சு இன்னைக்கு சாப்பிட மாட்டேனே ஐயா, அந்த பிள்ளை வந்தா எனக்கு சாப்பாடு இறங்க மாட்டேங்குதே, என்னுடைய வாசல்ல ஒருவன் இப்படி காணப்படுவானே, போலீஸை கூட்டிட்டு வந்து தூக்கிட்டு போயிடுவானே ஐயா, அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் ஐஸ்வர்யமானுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவன் கெஞ்சுகிறான், லாசருவை அனுப்பும், ஆபிரகாம் இடத்துல கேட்கிறான், ஒரு துளி தண்ணீரை கொண்டு வந்து என்னுடைய சுண்டில் அவன் வந்து வைக்கட்டும், அனுப்பும். ஆபிரகாம் சொல்றாரு, இல்லப்பா இல்ல, நீ உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் உபவாசம் பண்ண ஜோம் பண்ண சம்பிரதாயமா வாழ்ந்தப்பா, நல்லா வாழ்ந்த, திருப்தியா வாழ்ந்த. லாசரு தரித்திரனாக கஷ்டப்பட்டாயா? இன்னைக்கு அவன் தேற்றப்படுறான், நீ கஷ்டப்படுற. இங்கிருந்து யாரும் அங்க வர முடியாது, அங்கிருந்து யாரும் இங்கேயும் வர முடியாது. அருமையான தேவனுக்கு பிரியமானவர்களே, யோபு ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிற, அப்பா எந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என்னோட உட்கார்ந்து சாப்பிடாம இருந்ததுண்டா? என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளருவது போல என்னோட. ஐயா, இஸ் இட் பாசிபிள்? இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தியானுடைய அவ்வள நிலைமை எவ்வளவுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளாரும் தேவனுக்கு பயப்படுகிறவங்க, நம்மளாரும் கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவங்க, ஆனாலோ ஒரு அநாதை பிள்ளையை கூப்பிட்டு என்னோடு உட்கார வைத்து போஷித்து என் பிள்ளையை போல அந்த பிள்ளையை வளர்த்துவது கஷ்டம். கஷ்டம் தெரியலங்க, தெரியல. ஞானஸ்நானம் பெற்றோம், திருந்த ஆராதனை கலந்து கொள்ளுகிறோம், ஆலயத்துக்கு வாரோம், எல்லாம் பண்றோம். ஆனா தாய் தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளைய போஷிப்பதற்கு இன்னைக்கு நம்மால முடியலன்னு சொன்ன நம்முடைய கிறிஸ்தவம் மிக பரிதாபம். யோபு சொல்றாரு, நான் அந்த பிள்ளைக்கு சோறு கொடுத்தேன் ஐயா, உபசரித்தேன், உபசரித்தேன். இன்னொன்னு கேட்கிறாருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் என்னையும் சேர்த்து தான் நான் இந்த காரியத்துல பகிர்ந்து கொள்ளுகிறேன். பரதேசி அப்படின்னா யாருக்கு தெரியும்? இப்ப நம்முடைய சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் நம்ம வீட்டுல வந்து தங்குறதுக்கே நமக்கு என்ன வேணும்? என்னையா வேணும்? ஐயோ, கொஞ்சம் கூட சத்தமா பேசலாம். என்ன வேணும்? பெர்மிஷன் வேணும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு கேவலமான ஒரு கிறிஸ்தவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோபு சொல்றாரு, பரதேசி வீதியிலே ராத்தங்கினது இல்லை, வழிப்போக்கனுக்கு வாசல்களை திறந்து கொடுத்தேன், சேவை செய்தார்கள் பிறருக்கு. அவர்கள் எல்லாரும் சேவை புரிந்தார்கள் பிறருக்கு. இவர்கள் எல்லாரும் சேவை புரிந்ததனால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சேவை செய்ய பழகிக்கொள்வோம். சேவையை பெற்றுக் கொள்வதற்கு ஒருபோதும் விரும்பாமல் இருப்போம். ரோமர் 12:13 பவுலப்போஸ்தலன் சொல்லுவார் என்னன்னா, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு. ஐயா, இன்னை உங்களுக்கு எனக்கு பரிசுத்தமான லிஸ்ட்னு சொன்னாலே யார் இருக்கிறாங்க? நான் சொல்ல விரும்பல. பரிசுத்தவான் யாரையா? 10,000 பேர் கூட்டத்துக்கு வராங்கன்னா அந்த கூட்டத்தை நடத்துற ஊழியக்காரன் யாரு? இல்ல, வழிப்போக்கன், ஒன்றுமில்லாமல் காணப்படுகிற வழிப்போக்கன் பரிசுத்தவான். இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் 3 வேளை சாப்பிட முடியாமல் இன்றைக்கு காணப்படுகிற ராப்பிச்சைக்காரன் பரிசுத்தவான். அதுதான் பவுல் சொல்றாரு, பரிசுத்தவான்களுடைய குறைவில். ஐயா, இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தவான்களுக்கு போடுற லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க குறைவுபட்டா இருக்கிறாங்க. வீடு கட்டும் போது ஸ்விம்மிங் பூலோட கட்டுறாங்க ஐயா, அவருடைய அவர்களுக்கு இருக்கிற டிரைவர்ஸ் எத்தனை பேரு, அவர்களுக்கு கதவு திறந்து விட வேண்டியவங்க எத்தனை பேரு. பவுல் அவர்களை சொல்லவில்லை, பரிசுத்தவான்கள் என்கிற குறைவுபட்டிருக்கிற மக்கள். அது உங்க கண்ணுக்கு என் கண்ணுக்கு காணவே காணாது. நம்ம ஏழைய பார்த்தா என்ன சொல்றோம்? கடவுளால கைவிடப்பட்டவன் பாரப்பான்ல சொல்றோம். ஆனா இன்னைக்கு நிறைவுல 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 வாழ்கிறவர்களை பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் என்று சொல்லி, ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல வந்து ஜோம் பண்ணுங்க, உங்க பாதம் பட்டுச்சுன்னு சொன்னா எங்க வீடு மதந்துரும், இப்படி என்னெல்லாம் பேசிட்டு தெரிகிறோமே தேவ பிள்ளையே. சிந்தையை மாற்றிக்கொள்ளுவோம். பரிசுத்தவான்கள் குறைவுபட்டவர்கள் இருக்கிறாங்க ஐயா, அவங்களை கண்ணு காணலன்னு சொன்னா தேவனை நீங்கள் பார்க்க முடியாது, தேவ தூதர்களுக்கு நீங்கள் உதவி செய்யவும் முடியாது. அருமையாய் பவுல் சொல்றாரு, பரிசுத்தவனுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், விரும்புங்கள். ஐயா, நான் உங்க வீடுகளில் பிரச்சனை ஒன்று பண்ண விரும்பல. அந்நியன் ஒருவன் இன்றைக்கு நம்முடைய வீட்டில் தங்கக்கூடிய விதத்தில் நம்முடைய கிறிஸ்தவம் இன்றைக்கு இல்ல. ஏதோ ஒரு கீழ்த்தரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 13:2 சொல்லப்பட்டிருக்கிற, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. மத்தேயு 25 ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார், ஏசு கிறிஸ்து ஓமை சொல்லுகிறார், 38-40 வாசிக்கும் போது, பசியோடு இருக்கிறவன் என் சகோதரன். ஆண்டவர் சொல்லர், இந்த சிறியருக்கு, சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இன்னை இயேசு கிறிஸ்துவுக்கு ஆப்பம் சுட்டுக் கொடுக்க விரும்பணும்னு சொல்லி விரும்பிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, காண்கிற ஒரு சகோதரனை நேசிக்க கற்றுக்கொள்ளுவோம், ஒரு ஏழைக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்ளுவோம். நாம் சேவையை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் அல்ல, சேவை செய்கிறவர்களாக இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஆலோசனை சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்றால், அப்போஸ்தலர் 20:33-36 வாசிக்கும் போது சொல்லுகிறார், ஒருவனுடைய வெள்ளியை ஆக்கலும் பொன்னை ஆக்கலும் வஸ்திரத்தை ஆக்கலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு, கவனிங்க, பிரயாசப்பட்டு யார தாங்கின? பலவீனரை தாங்கின. பவுல் சொல்றார், ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறார், இன்னைக்கு ஊழியக்காரர்கள் நாங்கள் சேவையை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பவுல் ஒரு உதாரணத்தை சொல்றாரு, என்னோட இருக்கிறவங்களுக்கு நான் கஷ்டப்பட்டேங்க, நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைத்தேன். அப்படி உழைச்சி பலவீனரை தாங்கி என்ன சொல்றாரு, வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். எபேசு திருச்சபையை பற்றி பவுல் சொல்லும் போது 3.5 ஊழியம் செய்தார் எபேசு திருச்சபையில. பவுல் இத்தனை நாட்கள் அதிகமாக ஊழியம் செய்த திருச்சபை வேறல்ல, அந்த திருச்சபையை விட்டு அவர் போகும்போது அவர் சொல்றாரு, எப்பா 3 இருந்தேன், ஆனா என்னுடைய சாப்பாட்டுக்கு யார் வேலை செய்தது? நான் தான் செய்தேன், என் கூட உள்ளவங்களுக்கு என் கைதான் வேலை செய்துச்சு. பலவீனரை தாங்கின, வாங்கிறதை பார்க்கலாம் கொடுப்பது பாக்கியம் என்று இயேசு சொன்ன வார்த்தைகளின்படி வாழ்ந்தேன் என்று சொல்லி முழங்கால் படி போட்டு கண்ணீர் விட்டு அழுது அந்த திருச்சபையை மூப்பருடைய கையில ஒப்பு கொடுத்து விட்டு சென்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகின்ற நாம் சேவை செய்வதற்கு பழகிக்கொள்வோம், சேவை வாங்குவதற்கு விரும்பாமல் காணப்படுவோம். நாம் உழைத்து பலவினரை தாங்குவோம். யோபு சொன்னது போல, ஒரு வழிபோக்கன் கூட வீதியில் தங்கினதில்லை, என் வீட்டை நான் திறந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த அளவுக்குள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வு நம்மிடத்திலே காணப்படாவிட்டால் நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் வீண். என்னைத்தான் நான் சொல்லுகிறேன், உங்களை சொல்லவில்லை. இன்றைக்கு கூட பகட்டு ஊழியர்களுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாயிருக்கிற தேவ பிள்ளையே, பலவீனரை தாங்குவதற்கு கற்றுக்கொள்வோமே ஆனால் உங்களோடு என்னோடு தேவன் உண்டு. நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.